أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أَوَلَمْ يَرَ الْإِنسَانُ أَنَّا خَلَقْنَاهُ مِنْ نُطْفَةٍ فَإِذَا هُوَ خَصِيمٌ مُبِينٌ وَضَرَبَ لَنَا مَثَلًا وَنَسِيَ خَلْقَهُ قَالَ مَنْ يُحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ قُلْ يُحْيِيهَا الَّذِي أَنشَأَهَا أَوَّلَ مَرَّةٍ وَهُوَ بِكُلِّ خَلْقٍ عَلِيمٌ صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم. فهلنيتم அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்களும் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் தந்தாய், தௌபா செய்கிற சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இந்த இஸ்லாத்திற்காக பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரத்தில் களிமாவோடு யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல் ஆரோக்கியமாக உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குர்ஆனை பிரியப்பட்டு நாங்கள் அமர்ந்து கேட்கிறோமோ அந்த குர்ஆனை கபரிலே எங்களுக்கு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த சமூகத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் சாலிஹாத்துகளாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தினுடைய பெயரால் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் கருவறுக்கப்படுகிறார்களோ, யா அல்லாஹ், அநீதமான முறையில் கொல்லப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்களோ, அவர்களுக்கு எதிராக யா அல்லாஹ் நீயே எங்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களை காஃபிர்களுடைய சோதனை பொருளாக யா அல்லாஹ் ரப்பே நாய் என்னை நீ ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு உன்னுடைய முழுமையான உதவியை கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த செய்திகள் சொல்லப்படுகிறதோ அந்த சஹாபாக்களுடைய, தாபியின்களுடைய, ஃபுகஹாக்களுடைய, இமாம்களுடைய யா அல்லாஹ் கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலையால் நீ நிரப்புவாயாக. அல்லாஹ், அவர்களுக்கு அதற்கு தக்க பரிகாரத்தையும் கூலியையும் நீயே தருவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிஸுகள், உன்னை நினைவுபடுத்துகிற அரங்குகள் எங்கெல்லாம் உலகத்தினுடைய மூளையில் நடைபெறுகிறதோ அத்துணையும் உன்னுடைய தனிப்பெரும் கிருவையால் யா அல்லாஹ் நீ பொருந்தி அவை கியாமத்து நாள் வரை நடைபெறுவதற்கு உதவி செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குரானினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினின் விளக்க உரைகளை நாம் தொடர்புடியாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அல்லாஹு தாலா இந்த சமூகத்தினுடைய இதயத்தில் அவர்களுடைய நெஞ்சில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டிய சில செய்திகளை பற்றி அல்லாஹு தாலா மேலுள்ள ஆயத்திலே குறிப்பிட்டான். நபி என்று சொன்னால் யார், அந்த நபியை இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி உள்வாங்க வேண்டும், அதே போன்று இந்த இஸ்லாத்தில் உள்ள ஆன்மீகம் என்று சொன்னால் என்ன, அதை நோக்கி பயணப்படுகிற ஒரு அதை தேடுகிற ஒரு மன ஒரு சூஃபியினுடைய ஒரு முத்தகையினுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹு தாலா மேலே உள்ள ஆயத்திலே பேசுகிற போது வரிசையாக தொடர்ந்து சொன்னான். அடுத்ததாக அல்லாஹு தாலா மறுமையை குறித்தான செய்திகளை சிலவற்றை நாம் மேலே படித்த ஆயத்திலே அல்லாஹு சொல்லுகிறார். அவலம் யரல் இன்சானு அன்னா கலக்னாஹு மின் நுத்ஃபா, அவர்கள் பார்க்கவில்லையா, அவலம் யரல் இன்சான், மனிதன் பார்க்கவில்லையா, அன்னா கலக்னாஹு மின் நுத்ஃபா, அவனை இந்திரிய துளியிலிருந்து நாம் படைத்தோம், ஃபஇதா ஹுவ ஹசீமும் முபீன், அவன் மிக தெளிவாக வாதம் புரியக்கூடியவனாக ஆகிவிடுகிறான் என்று அல்லாஹு சொன்னான். அவன் நமக்கு உதாரணம் சொல்லுகிறான், அந்த மனிதன் நசிய கல்கா, ஆனால் அவனுடைய படைப்பை அவன் மறந்து விட்டான், காலமை யுஹில் இதாமா வஹிய ரமீம், அந்த காய்ந்து போன எலும்பிலிருந்து திரும்ப மீட்டுருவாக்கம் யார் செய்வது என்று அவன் கேட்கிறான் என்ற செய்தியை அல்லாஹுதலி சொல்லுகிறான். போன வாரத்தில் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னோம், மனிதனுடைய ஆன்மீக கருத்துக்களுக்கு மனிதனுடைய இன்னர் இன்ஜினியரிங் என்பதை குறித்து இஸ்லாம் மிக தெளிவாக பேசுகிறது. ஒரு ஆன்மீக சாதகர், ஒரு முத்தகி, ஒரு சூஃபி அல்லது ஆன்மீக பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லுபவருக்கு என்ன செய்திகளெல்லாம் தேவை, அவருக்கு எது அவருடைய முதன்மையான படி என்பதை குறித்து போன வாரத்தில் கொஞ்சம் சில நண்பர்கள் கேட்டார்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த செய்திகளை சொல்லலாமே என்று அல்லாஹுவை குறித்து, அல்லாஹுவினுடைய சட்டங்களை குறித்து, அல்லாஹுவினுடைய தூதர் நமக்கு எதை சொல்லித் தந்திருக்கிறார்களோ அதுதான் அறிவின் அளவு. அறிவின் அளவு அல்லாஹுவை குறித்தும் அல்லாஹுவினுடைய தூதர்களை குறித்தும் வேதங்களை குறித்தும் மறுமை நாளை குறித்தும் குரானும் ஹதீஸும் நமக்கு எதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ அதுதான் நமக்கு அளவு. அதை ஒரு முஸ்லீம் உள்வாங்கிக் கொண்டால் அறிவினுடைய விஷயத்திலே போதுமானது. ஆனால் அல்லாஹுவை தேடுகிற சாதகர்கள் என்று சொல்லுகிற போது ஒரு சூஃபி, ஒரு முத்தகி, அவருடைய வழி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நான் போன வாரத்தில் சொன்னது மாதிரி அதை தேர்ந்தெடுக்க வேண்டியவன் அல்லாஹ், அதை தேர்ந்தெடுக்க வேண்டியவன் அல்லாஹ். இஸ்தஃபா அல்லாஹ் சொல்லுகிறான், நானே அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறோம். யார் அல்லாஹுக்கு நெருக்கமாக வேண்டும் என்பதை முடிவு செய்பவன் அல்லாஹ், அவரை சுத்தப்படுத்துபவன் அல்லாஹ். வலா துசக்கும் அம்புசக்கும், நீங்கள் உங்களையே நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ரெண்டாவது, இந்த பாதை இருக்கிறதே அது ஒரு அனுபவ பாதை, அது படிப்பு பாதை அல்ல. கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற மாதிரி இங்க வாங்கத்தா இதெல்லாம் வாசிங்க தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதை அல்ல. இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவர் ஒருவர் அந்த அனுபவம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அன்றைக்கு சொல்லுகிற போது அந்த ஒரு அல்லாஹுவினுடைய இறைநேசரை பற்றி சொன்னேன், அப்துல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த இறைநேசரை பற்றி சொல்லுகிற போது அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அவர்கள் அந்த மக்களை குறைவாக நினைத்ததால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டது என்பதை குறித்து வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொரு பெரியார்களையும் ஒவ்வொரு அவுலியாக்களையும் ஒவ்வொரு சூஃபிகளையும் எடுத்து பார்த்தால் அவரவர்களுடைய நிலையில் அவரவர்கள் பல்வேறு அனுபவங்களை பெற்றிருப்பார்கள். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தர முடிகிற இது சிலபி கிடையாது. இட் இஸ் நாட் எ சிலபஸ். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிற போது குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி கபீரா, அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி கபீரா, இஃப் யூ வாண்ட் ரீச் அல்லாஹ், இஃப் யூ வாண்ட் ரீச் அல்லாஹ், இஃப் யூ ஃபேஸ் நீங்கள் அல்லாஹுவை அடைவதற்காக வேண்டி போனால், போகிற வழியில் ஏதாவது முட்டுக்கட்டை ஏற்பட்டால், அர் ரஹ்மான், அல்லாஹுவை தேடித்தான் எல்லாம் பயணப்படுறாங்க, போகிற வழியில் முட்டுக்கட்டை ஏற்பட்டால், ஃபஸ் அல் பிஹி ஹபீரா, அல்லாஹ் ஒரு வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தினா, அலீம் என்று சொன்னால் தோஸ் ஹூ ஆர் எஜுகேட்டட் என்று அர்த்தம், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், படித்தவர்கள், புரிந்தவர்கள், எஜுகேட்டட். ஹபீரா என்று சொன்னால் நாட் எஜுகேட்டட், எக்ஸ்பீரியன்ஸ்ட், வார்த்தை வித்தியாசம். நீங்கள் அல்லாஹுவை தேடி போகிற போது எங்கேயாவது ஒரு இடத்துல தடைபட்டுச்சு அப்படின்னா, அல்லாஹுவை அறிந்தவர்கள் புரிந்து கொண்டவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இது கேட்கப்பட வேண்டிய விஷயமே ஒழிந்து சொல்லப்படுகிற விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த சாப்டருக்கு முடிவுரை எழுதிட்டான். அவரவர்கள் தேட வேண்டும். எங்கே போய் நிற்கிறோமோ அதற்குரிய ஆள்கள் உண்டு. அந்த தேடுதலுக்கு தக்க வழியை காட்டுபவர்களை அல்லாஹ் உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது எந்த வயசுலையும் ஏற்படலாம், யாருக்கும் ஏற்படலாம். பெரும் பெரும் இமாம்கள் கூட, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலை, மிகப்பெரிய இமாம், மிகப்பெரிய முஜ்தஹித், பல்வேறு பல ஆயிரம் ஹதீஸுகளை தன்னகத்தே கொண்டவர்கள், அதே போன்று மார்க்கத்தினுடைய நுணுக்கமான சட்டங்களை எடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் அறிவுகளை தந்திருந்தான். ஆனா அவங்களே இந்த பாட்டைக்கு வர்றதுக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு. அவர்கள் தனக்குரிய அந்த வழியை தேர்ந்தெடுக்க, அந்த ஆசிரியரை தேர்ந்தெடுக்க பல ஆண்டு காலங்கள், பல கட்டங்களை அவர்கள் தாண்டி வந்தார்கள். அப்ப இது வந்து யாரும் வெளியிலிருந்து ஜட்ஜ் பண்ணி இல்லை இப்படி நடந்துரும், அல்லது ஒரு சிலபஸ் வச்சு இதெல்லாம் படிச்சுட்டாருன்னா அவர் சூஃபி ஆயிட்டாரு, இல்ல அவர் வந்து முக்கர்ரப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்கக்கூடிய, இட்ஸ் நாட் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ், இது சிலபஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி. ஆனால் இது எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், யாருக்கு தேடுதல் இருக்கிறோ அவர்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லி அல்லாஹு தஆலா முடித்து விட்டார். அப்ப தேடுதல் என்பது தேவை, நான் சுத்தப்படுத்தப்பட வேண்டும், என்னுடைய இதயம் சுத. அதுதான் சொன்னாங்க, காலை மாலை வேளைகளில் நீங்கள் அல்லாஹுவை தியானிப்பதற்காக வேண்டி நேரம் ஒதுக்குங்கள், தனியாக போய் உட்காருங்க, மஸ்னா வ சுலாஸ், மஸ்னா வ ஃபுராதா, தனித்தனியா போய் பள்ளியில் அமர்ந்து நீங்கள் அல்லாஹுவினிடத்திலே நீங்கள் உரையாடுகிற உரையாடலை துவங்குங்கள். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், ஸ்பீக் வித் அல்லாஹ், ஸ்பீக் டு அல்லாஹ் அலோன். இந்த உலகத்தில் மனிதர்களிடத்திலே போய் உங்களுடைய குறைகளை சொன்னால் சில பேர் கேட்காம போவாங்க, இன்னும் சில பேர் சந்தோஷப்படுவாங்க, நல்லா மாட்டிருக்காயா இவன், ஆனால் சொல்ல மாட்டான் உங்கள்கிட்ட. அதே மாதிரி தேவைகளுக்காக போய் நின்றால் ஒரு தடவை தருவார்கள், அடுத்த தடவை யோசிப்பாங்க. உங்களுடைய தேவையை நிறைவு செய்வதும், உங்களுடைய வழியை போக்குவதும், உங்களுடைய கடந்த காலமும், உங்களுடைய எதிர்காலமும் அல்லாஹ் ஒருவன் தான் மிக தெளிவாக அறிந்தவன். அதனால யூ சிட் அண்ட் டாக் வித், அசருக்கு அப்புறமோ சுபுஹுக்கு அப்புறமோ சிறிது நேரம் உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையில் துடைக்க முடியாத வழிகளை உங்கள் ரப்பினிடத்திலே சொல்லுங்கள். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், செஞ்சு பார்த்தா தான் தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த அனுபவங்கள் எல்லாமே அனுபவிக்கிற செய்திகள், அனுபவிக்கிற செய்திகள். பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா தஹஜ்ஜத்தை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீல நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீல அவ் ஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீல. அந்த தொழுகையில எந்திரிச்சு நீங்க குர்ஆன் ஓதுகிற அந்த சுகம் இருக்கிறதே, அது ஒரு அலாதியான சுகம். வரத்தில் குர்ஆன தர்தீல இன்ன ஸனுல்கி அலைக கவுலன் ஸகீல. You have some other duty in the morning. அதோடு மட்டுமல்ல, அடுத்து வேற வேலைகளும் இருக்கு, அதனால நைட்ட பிரிச்சுக்குங்க. சனுல்கி அலைக கவுலன் ஸகீல இன்ன நஷியத லைலி ஹிய அஷது வத்அம் வ அக்வ முகீல. அழகான ஆயத்து. அதனால தான் சொல்லுவாங்க, தஹஜ்ஜத் தொழுகையினுடைய சிறப்பு மனிதர்களுக்கு தெரிந்துவிட்டால் முஸ்லிம்களுக்கு மொதல் சஃப்ல ஜும்மாக்கு நிக்கிற மாதிரி நிற்பான், ஜும்மாக்கு நிக்கிற மாதிரி. ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான், அக்குவ முக்கியில, உன்னுடைய வெளியும் உள்ளும் ஒன்றாவதற்கு அது ஒன்றுதான் வழி. உங்களுடைய வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு பாலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா தஹஜ்ஜத்துல தான் இருக்கு. இரண்டாவது, யார் இறைவனை தேடுகிறார்களோ, பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நஃபிலான வணக்கங்களை நீங்கள் செய்யுங்கள். இங்க ஃபர்லுக்கே வழியை காணும், இங்கே ஃபரலே படாத வேர்டு, அது எக்ஸ்ட்ரா நஃபில் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். நீங்கள் ஃபரதுகளை தொழுதுவிட்டு, சுன்னத்தை தொழுதுவிட்டு, அதற்கப்புறமா எக்ஸ்ட்ரா தொழுகக்கூடிய நஃபிலான வணக்கங்கள், அதை அதிகப்படுத்துங்கள். இப்ப இதெல்லாம் வந்துட்டு வெளியேறந்து சொல்லப்படக்கூடிய இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளை தவிர இதுவே முடிவு அல்ல. அதைத்தான் நம்ம அன்னைக்கு சொல்ல வந்தது. என்ன சில சகோதரர்கள் கேட்டாங்க, இதோட வந்துட்டு இன்னும் ஆழமா, இதுல ஆழமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்ல, கதைகள் சொல்லலாம். கதை சொல்றது நோக்கம் அல்ல, கதை சொல்றது நோக்கம் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அல்லாஹுவை அடைந்து கொள்ள, அல்லாஹுவை புரிந்து கொள்ள, அவனை பார்க்கிற, அவனை கேட்கிற சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நிலைகளில் இருக்கும். ஒருத்தட்ட கேட்டா ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையில ஒரு உதவி கிடைச்சிருக்கும், அவர் சொல்லுவாரு, அல்லாஹ் நேரம் வந்து இறங்கின மாதிரி எனக்கு அது அந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சது. ஒரு நோய் நல்லா இருக்கும், இறைவனே வந்து என்னை சுகப்படுத்தினது மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னொருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பேசினாலும் விளங்காது. அதனால இது பாடம் அல்ல, இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதை பெருமானார் அடைய வச்சாங்க, சஹாபாக்களை ஒவ்வொருத்தரையும் அடைய வச்சாங்க அந்த லெவல. அதைத்தான் இங்கே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த உம்மத்திற்கும் கடத்தி தருகிற பொறுப்பை எடுத்தார்கள். அதான் நம்ம சொல்லும் போது சொன்னோம், இந்த உம்மத்திற்கு வெறும் இல்மை சுமப்பது மட்டும் கடமை அல்ல, சுத்தப்படுத்துவதர் அதற்கப்புறம் இல்மை ஏவுவது. இது ஒரு வித்தியாசமான கூட்டம். அப்ப இது தேடும், தேடிவிட்டு தன்னை இதயத்தை சுத்தப்படுத்தி கொண்டு அப்புறம் இல்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வழியில் சேர்ப்பார்கள். ஏனென்று கேட்டால் இல்ம் இருக்கிறதே அது சில வேளைகளில் நூறாக இருக்கும், சில வேளைகளில் நாறாக இருக்கும். Whether it is a light or it is a fire. அந்த ஃபயராகத்தான் யகூதிகளும் நசாராக்களும் ஆக்கிக் கொண்டார்கள். இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய உதவி, இதை அல்லாஹ் நூறாகவே ஆக்கி தந்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு நம்மளும் அதை முயற்சி பண்ணி ஃபயர் ஆக்கிக்கிட்டு இருக்கான். இதை வச்சு அல்லாவை வச்சு எப்படி சண்டை போடுறது, அல்லாவை வச்சு எப்படி சண்டை போடுறது? இந்த நடக்கக்கூடிய நடப்புகளை விளங்காமல் இன்றைக்கு சிரியாவுக்காக வேண்டி எல்லா ஊர்லயும் துவா செய்யப்பட்டது. ஜும்மாவுக்கு அப்புறம் எல்லா ஊர்லயும் எவ்வளவு வருத்தமான நிகழ்ச்சி, முஸ்லீம் முஸ்லீம் அடிக்கிறான். இதுல யாருக்கு துவா செய்யறது? நிறைய பேருக்கு குழப்பம். என் ஃப்ரெண்டு வந்து கேட்டாரு, இதுல யாருக்கு நம்ம துவா செய்ய? அவனை ஷியாங்கிறான், அதனால இவனுக்கு துவா செய்யறதா? இல்ல இவன் சுன்னத் வல் ஜமாத்துங்கிறான், இவனுக்கு துவா செய்யறதா? நான் சொன்னேன், உங்களுக்கு உலக அரசியல் தெரியுமான்னே? தெரியாதுன்னாரு. அது வேற என்ன செய்யறது பாபா, நம்ம தலையெழுத்து நம்ம அப்படித்தான் இருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்றைக்கு சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், அவன் பணம் படைத்த முதலைகள் தங்களை உருவாக்கிக் கொள்வதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லாபி. நீங்க அவனுக்கு எதிராக துவா செய்யணுமா? விட்டு கல்லை பார்த்து குலைச்சி கல்லை கடிச்சு என்ன நடக்க போகுது? அந்த கல்லை எரிந்தவன் அது இன்னும் பல பேருக்கு அது விளங்கவே இல்லை. இதுக்கு பின்னாடி இந்த எக்கனாமிக்காக வேண்டி அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலுக்கு நாயாக அலைகிற, எலும்பு துண்டுகளுக்கு நாயாக அலைகிற, இத்தனை உயிர்களை கொள்ளுகிற அந்த நாட்டுக்கு எதிராக தான் துவா செய்யணும், அந்த நாட்டுக்கு எதிராக தான் துவா செய்யணும். இப்ப இவங்கள்ட்ட நீ அடி நீ அடி, நான் ரெண்டு பேரும் ஜாவரவனும் முஸ்லீம் இல்ல, அல்லா அல்லான்னு சொல்லுகிற கூட்டம் செத்து போகுதுன்னா அதுக்கு என்ன பின்னாடி இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன? விளங்கலையே. அப்ப அதை உள்வாங்குகிற அளவு கூட அப்படி நடக்கும் போதும் கூட அவர்களுக்கு பட்டு கம்பளம் விதிக்கிற அந்த முஸ்லீம்களை பார்க்கிற போது மனவேதனையாக இருக்கிறது. அதை நடக்கும் போதும் பட்டு கம்பளம் விரிக்கிறான் என்று ஒருத்தர் வந்து சொன்னார். சவுதி எல்லாம் வந்துட்டு அப்படியாமல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாபிகளும் அரசியல்களும் வேற, அது குடும்ப அரசியல். அதை தாண்டி இன்னும் பொருளாதார ரீதியாக தங்களை மேம்படுத்திக் கொள்ள படு கேவலமான அரசியல், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாய் வழியாக 100 முறை 1000 முறை நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் சுன்னத், நாங்கள் குரான், நாங்கள் ஹதீஸ் என்பதெல்லாம் இல்ல, நடைமுறை சாத்திய கூறுகள். அன்னைக்கே சொல்லும் போது சொன்னேன், அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் பிரியப்படுகிறது இதைத்தான். எவ்வளவு ஆழமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எத்தனை கிதாபு தமிழ்ல வந்திருக்கு, எவ்வளவு டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கீங்க? இல்ல, சின்ன விஷயத்தை படிச்சேன், I am implementing it. நான் அதை பரிசோதித்து பார்க்கிறேன், நான் அதை செய்கிறேன், அந்த சுன்னத்தை நான் எடுத்துக்கிட்டேன், அந்த ஹராத்தை முழுமையாக நான் விட்டுட்டேன். அதுதான் இல்ம், அதுதான் அறிவு. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், இந்த மஜ்லிஸ்லேயே சொன்னான், கியாமத்து கடையாளம், கொல்லப்பட்டவனுக்கு ஏன் கொல்லப்பட்டேன்னே தெரியாது, கொன்னவனுக்கு ஏன் கொன்னேனே தெரியாது. யக்ஸுருல் ஹரஜ், யக்ஸுருல் ஹரஜ், ஹரஜ் அதிகமாயிரும். உமல் ஹரஜ் யா ரசூலல்லாஹ், ஹரஜ்னா என்ன யா ரசூலல்லாஹ்? அல் கத்ல். பெருமானார் சொன்னாங்க, கத்ல். இன்றைக்கு சிரியாவை பற்றி பயங்கரமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் டிவி சேனலை மாத்தின உடனே என்னமும் மாறி போயிடும். டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கு, அதை பார்க்குற வரையும் அப்படி என்னமோ நடக்குதுன்னு. அந்த சேனல் மாறினவுடனே அதுவும் மாறிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன் கொன்னா, எதுக்கு கொன்னா, ஏன் கொல்லப்பட்டான், அவனுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது. ரொம்ப நெருக்கமா இருக்கும். அல்லாஹு தஆலா அந்த கியாமத்தை பற்றி இங்கே சொல்லுகிறான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதன் கியாமத்தை மறுக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனுடைய தற்பெருமை, பெருமை, அடுத்து அநீதம். ரெண்டு விஷயத்தை அல்லாஹு தஆலா மேற்கோள் காட்டுகிறான். فَلَمَّا جَاءَتْهُمْ آيَاتُنَا مُبْصِرَةً قَالُوا هَذَا سِحْرٌ مُبِينٌ وَجَاهَدُوا بِهَا وَاسْتَيْقَنَتْهَا أَنفُسُهُمْ ظُلْمًا وَعُلُوًّا. அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் மறுமையை மறுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மறுப்பதற்கு காரணம் ஒன்று அநீதம் அல்லது பெருமை. இன்றைக்கு உலகத்திலே மறுமை நாளை நம்பக்கூடிய கூட்டம் என்று சொன்னால் வேதக்காரர்களுடைய கூட்டம், கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் இந்த டூம்ஸ் டே. ரெண்டாவது அதே மாதிரி யகூதிகள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையிலையும் சில கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு கூட்டம் மறுமை நாளை நம்பக்கூடிய கூட்டம். இது அல்லாமல் உலகத்தில் எத்தனை கூட்டங்கள் உண்டோ அவங்களுக்கு அதை குறிச்செல்லாம் தெரியாது, தெரியாது. அவங்க சொல்றதெல்லாம் ரீபர்த், ரீஇன்கார்னேஷன், ரீபர்த். இந்த பிறவியில் எப்படி இருந்தா அடுத்த பிறவியில் எப்படி பிறப்பீங்க, இந்த பிறவியில் அப்படி இருந்தா அடுத்த பிறவியில் எப்படி பிறப்பீங்க, இந்த பிறவியில் பாவம் செஞ்சா அடுத்த பிறவியில் புனர்ஜென்மம், நாயா பிறப்ப. சரி, ஒரு சாமியார் அடுத்த பிற இப்ப திருடுறான், ஒரு சாமியார் கொலை பண்றான், அவன் என்னடா அடுத்த ஜென்மத்தில் பிறப்பான், அவன் மோட்சம் அடைஞ்சிட்டார். இங்க நேரடியா பார்க்கும் போதே நமக்கு தெரியுது, இவன் கீழே இருக்க ஏழை நல்லவனா இருக்கான், இவனை வந்து நீ நாயா பிறப்பங்கிறான், அவன் பெரிய பக்கா ஃப்ராடு. அவனை சொல்றான் அவர் மோட்சம் அடைஞ்சிட்டு, அவர் இழையோடு போய் கலந்துட்டார், ஒண்டிட்டாருங்களா, என்ன ஒரு. அல்லாஹ் நமக்கு இந்த வேதத்தையும் இந்த செய்தியையும் கொடுத்ததே மிகப்பெரிய செய்தி. இது இன்றைக்கு மட்டுமல்ல, பெருமானாருடைய காலத்தில் இருந்து இருந்தது, அதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுது. இது இன்னைக்கு நீங்க 2015 உடலிலிருந்து உயிர் பிரிகிறது என்பதையெல்லாம் சயின்ஸ் பார்த்துட்டு என்னமோ நடக்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்லாம் சொன்ன பின்னாடி அந்த நம்பிக்கையை மறுக்கிறத மட்டுமல்ல, பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே இப்படி நடந்தது. அதை பற்றி தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பேசுறான். அவலம் யரல் இன்சானு அன்னா கலக்னஹு மின் நுத்ஃப, அவனை ஒரு சாதாரண இந்திரிய துளியிலிருந்து நாம் படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா, அதை பத்தி யோசிக்கலையா. மேலே இதே மாதிரி ஒரு வாசகத்துல அல்லாஹ் சொல்றான், அவலம் யரல் இன்சான், அவலம் யரவ் அன்னா கலக்னா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா. நம்ம அதை பத்தி பல நாள் சொன்னோம், உங்கள் தொட்டியிலே கெட்டி இருக்கக்கூடிய அந்த மாடுகள் உங்களுக்கு உதாரணம் இல்லையா, ஏகத்துவத்தை மாடு உங்களுக்கு சொல்லித்தரலையா, உங்கள் வீட்டிலே இருக்கிற ஆடு உங்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லித்தரலையா. ரோட்ல போகும்போது நீங்க பாக்குற ஆடும் மாடும் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு என்ன தேவை இருக்கிறது, அது உங்களுக்கு எதற்காக பால் தருகிறது, தன் தோளை கலற்றி உங்களுக்கு ஷூவாகவும் உங்களுடைய பெல்ட்டாகவும் எதுக்கு தருது, நீ யோசிக்கலையா, இதுக்கு பின்னாடி உள்ள ஏகத்துவம், இதை படைத்தவனுடைய அந்த தத்துவத்தை பார்க்கலையான்னு நல்லா கேட்டான். இந்த இடத்துல விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஒரு இமாம் எழுதியிருக்காங்க, ஒருவேளை அந்த மாட்டை பத்தி சிந்திக்கிறது கூட இந்த மனுஷனுக்கு நேரம் இல்லாம ஆயிரலாம். காலம் போக போக மனுஷன் சொல்லலாம், வி ஆர் வெரி பிஸி சொல்றான்ல, இன்னைக்கு சொல்றான்ல, அவனை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு, அவனை ரெடி பண்றதுக்கு, எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்தானோ அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஐ ஹவ் பிஸி ஷெட்யூல்ங்கிறான். அப்ப என்ன லலூமன் ஜஹூல் அல்லாஹ் சொல்லுவான், இவன கூட முட்டாப்பைய வேற யார் இருக்கா அப்படின்னு, ஜாஹில் இக்னோரன்ஸ், இவனை விட முட்டால் யார் இருக்கிறார். அந்த செய்தி அல்லாஹ் இதுல கேக்குறான், மின் நுத்ஃப, அதெல்லாம் பார்க்க வேண்டாம், உன்னை நீ பார், உன்னை நீ பார், நீ எங்க இருந்த 30 31 முன்னாடி நீ எங்க இருந்த, இந்திரிய துளியாக இருந்த, உன் தந்தை தாயார் வெறுக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாய், அது வெறுப்பு தான், அதனுடைய வெளியாகிற இடம் மோசமான இடம், அது ட்ரெஸ்ல படிச்சு உடனே போய் கழுவிடுவாங்க, அசூசையாக பார்க்கப்படுகிற ஒரு செய்தி. உன்னை வந்து தொடைத்து எடுக்கிற மனிதர்கள் தான் இருந்தார்கள், நீ நுத்ஃபா, அல்லாஹ் உங்கள் உன்னை நுத்ஃபாவாக வைத்திருந்தான், அதிலிருந்து அல்லாஹு தஆலா உன்னை மனிதனாக ஆக்கினான். நம்ம அன்னைக்கு இதைத்தான் சொன்னோம், இந்த அசிங்கத்தை மட்டும் பார்த்துட்டு நான்லாம் ரொம்ப அசிங்கமானவன், கேவலமானவன் அப்படின்னு பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இந்த கேவலம், இந்த அசிங்கம் அல்லாஹ்வினுடைய கையில் பட்டவுடன் எவ்வளவு ஒரு அற்புதமாக உருவானது மனிதனாக அப்படிங்கறத அல்லாஹ் இதுல சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், ஃபஇதா ஹுவ ஹசீமும் முபீன். அப்படி ஆன பின்னால் அவன் ஹசீம் என்று சொன்னால் வாதாடக்கூடியவன், தெளிவாக நம்மிடத்தில் வாதாடக்கூடியவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான். ஹசீம் என்ற வார்த்தைக்கு கருத்து வேறுபாடு கொள்ளுதல் அல்லது வாதாடுதல் என்ற அர்த்தம். இந்த இடத்துல இதே வார்த்தையை அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான். ஹசீம் என்று சொல்லுகிற வார்த்தை பெண்களை குறித்து அல்லாஹு தஆலாவினுடைய மக்களாக அந்த மனிதர்கள் சொன்னபோது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன செய்தி இதுதான், பெண்களை அல்லாஹ்வினுடைய தெய்வங்களாக குறிப்பிட்டு பேசினார்கள். அல்லது மலக்காக ஆக்கணும், மலக்கெல்லாம் பொம்பளைன்னா. நீங்க நம்மளே பார்த்துருக்கோம்ல, லேடிஸ் மூஞ்சியை போட்டு அந்த அதுக்கு சிறகு வச்சு பறந்து வர்ற மாதிரி போட்டிருப்பான் சில பேர். இன்னும் சில பேர் அதை போட்டால பெண்ணுடைய உருவமாக வைத்து அதற்கு வழிபாடு செய்யறான். அதை குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிற போது சொன்னா, நீ என்ன அந்த மலக்குமார்களை படைக்கிற போது நீ பக்கத்தில் இருந்தியான்னு கேட்டான். அவனை படைக்கும் போது, அந்த மலக்குகளை படைக்கும் போது உன்னுடைய பிரசன்ஸ் அங்க இருந்துச்சா சொல்லிட்டு, அது என்ன அல்லாஹுக்கு பெண் மக்களாக நீங்கள் சுமத்துகிறீர்கள். அவமயுன்ஷு ஃபில் ஹில்ய வஹுவ ஃபில் ஹிஸாமி கைரு முபீன். அவமயுன்ஷு ஃபில் ஹில்யதி வஹுவ ஃபில் ஹிஸாமி கைரு முபீன். பெண்ணுன்னா யாருன்னு ஒரு டிக்ளரேஷன் அல்லாஹ் கொடுக்கறான். பெண் அப்படின்னு சொன்னா யார், அதுக்கு அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம், அலங்கார பொருட்களால் நகைகளால் அலங்கரித்துக் கொள்வார்கள். பெண்களுக்கு என்ன சொல்றான், ஒரு ஆணுக்கு கூப்பிட்டு ஒரு 10 பவுன் நகையை போட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னா 10 நிமிஷம் போட்டிருப்பான், அப்புறம் கழட்டி எரிஞ்சிருவான். ஒரு மோதிரத்தை கொடு, நிறைய பேர் மோதிரம் கூட போடும், சில பேர் யாராவது போடுவாங்க, போட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஏன் இவனுக்கு அதெல்லாம் பிடிக்கவும் செய்யாது, அவனுடைய அந்த படைப்பினுடைய அந்த ரகசியத்தில் அது அல்ல. ஆனா ஒரு பெண் 100 பவுன் கூட அல்லான்னு போட்டுக்குவா, அவளால சுமக்க முடியுதோ இல்லையோ, பக்கத்தில் உள்ளவங்களை தாங்கி பிடிச்சி கூட கல்யாணங்கள்ல பாக்குறோம்ல, அது ஒரு அது அலங்காரம், அவர்களுக்கு அது ஒரு பெருமையாக அவர்கள் அணிந்து கொள்ளுகிறார்கள் சொல்லிட்டு சொல்றான். ஆனால் ஒரு விஷயத்தை கரெக்டா அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுல தெளிவில்லாமல் பேசுவார்கள். கல்யாணம் முடிச்சவங்களுக்கு, கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லித்தரான். மனைவின்னா யாரு, பெண் என்று சொன்னால் யார், அவர்களுடைய குணபாவங்கள் எப்படி இருக்கும். ஃபில் ஹிஸாமி கைரு முபீன், ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுல இபான தெளிவு அப்படிங்கிறது இருக்காது, அது கரெக்டா அந்த வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. இனி மனைவியை பார்க்கும்போது கொஞ்சம் இந்த கண்ணோட்டத்தோட பார்க்கிறது. ஏன், என்ன கண்ணோட்டத்தோட பார்க்கிறது, அந்த அம்மா எப்போது இதைத்தான் சொல்லணும், நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, நம்ம என்ன சொன்னாலும் இவருக்கு விளங்காதுங்க. கரெக்ட், இப்படி சொன்ன உடனே நம்ம சொல்லணும், அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியமா கரெக்டா தான் சொன்னான், விளங்குற மாதிரி உனக்கு சொல்ல தெரியாது. ஆணுக்கு அப்படி ஒரு அறிவை அல்லாஹ் தரல. இன்றைக்கு சயின்டிபிக்கா அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறான். மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த பயாலஜி, அந்த பிரெயின் பயாலஜி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது ஆணுக்கு இயல்பாக வருகிற செய்தி. எதையும் ஒரு ஒரு கலை அல்லது ஒரு செயல் அல்லது ஒரு திறனை வெளிப்படுத்துகிற, நேர்த்தியாக அதை அமைத்து தருகிற அந்த பண்பு ஆணுக்கு மட்டுமே உரியது, அது பெண்ணுக்கு கிடையாதுங்கிறான். இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது அப்படின்னா ஒத்துக்குவான் நம்மளு, இல்லைன்னு கேட்டா இந்நேரம் இது ஆடாடு ஆடுவான், அது எப்படி முடியாதுன்னு நீங்க சொல்லலாம். அழகா பேசுற பொம்பளைய பார்த்ததே இல்லையா நீ, கேப்பானா இல்லையா, அழகா பொம்பளை பேசுற பொம்பளை நீ பார்த்ததே இல்லையான்னு. எல்லா பயிலும் பாயில அழகா தான் பேசுறான், அப்ப இவனை பார்த்ததே இல்லையா நீ. அப்ப ஃபில் ஹிஸாமி கைரு முபீன், விஷயங்களை தெளிவாக சொல்ல தெரியாதவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துரையாடல்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லுகிறான். இரண்டாவது, இதே சூரா யாசின்ல வேறொரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் இதே மறுமை நாளை குறித்து பேசினான். இதே சூரா யாசினுடைய கொஞ்சம் ஆயத்துகளுக்கு முன்னால் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொன்னான். மறுமை நாள் அப்படிங்கிறது எப்படி வரும், எப்படி வரும், எப்படி வரும் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மறுமை எப்படி வரும், டமார் டுமார்னு வருமா, வானம்லாம் தலைகள் ஆகுமா, எப்படி நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், இல்ல சைஹதம் வாஹிதா, இட் இஸ் ஒன்லி ஒன் சவுண்ட், நத்திங் பட், ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான். எப்படி குன் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தை ஆக்கினானோ அதே மாதிரி ஒரே ஒரு சவுண்டு தான். இன்றைக்கு அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு சயின்ஸ் அதுக்கு பயங்கரமா வளர்ந்து அந்த சவுண்டின் மூலமாக என்னென்ன மாற்றம்லாம் செய்யலாம்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், ஒரே ஒரு சத்தம் மட்டும் தான். தஹுதுஹும், அந்த மறுமை அவர்களை பிடித்துக் கொள்ளும். அந்த நேரத்தில் கூட இவன் விவாதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மனிதனுடைய ஹாலத்தை சொல்றான் பாருங்களேன், மறுமை வரப்போது அழிய போறோம் கீழே போறோங்கிற நேரத்திலையும் கூட விவாதம் என்பதும் இது போன்ற செயல் என்பதும் அவர்களிடத்தில் இயற்கையாக பதிந்து போன ஒன்றாக இருக்கும். அதனாலதான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அபகதர் ரிஜாலி இலல்லாஹ் அல் அலதுல் ஹசிம். இந்த ஹதீஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 2018 ஒரு தேவையான ஹதீஸ் இந்த சமுதாயத்திற்கு, இன்ன அபகதர் ரிஜாலி இலல்லாஹ், அல்லாஹுவினிடத்தில் மிக கடினமான கோபத்திற்கு உள்ளாகக்கூடியவர்கள், அல் அலதுல் ஹசிம், அல் அலதுல் ஹசிம், கடுமையாக விவாதம் புரியக்கூடியவர்கள். இவங்க மேல அல்லாஹுக்கு கடுமையான கோபம் வரும். ஏன்னு கேட்டா, உலகத்தில் விவாதங்களால் எதிலேயுமே தீர்வு ஏற்படாது. சும்மா சண்டை ஓடுகிற சண்டை வேண்டாம் வரும், விவாதம், வாதம் புரிகிறது. நான் தான் கரெக்ட்னு கடைசி வரையும் அவர் நிப்பார், அவர் தான் கரெக்ட்னு அவர் நிப்பார். இன்னைக்கு டிவியெல்லாம் நடக்குது இல்லையா, டிபேட்னு சொல்லி ஒண்ணு போடுறான், யாராவது கன்க்ளூஷனுக்கு வந்து சரி இதுதான் முடிவுன்னு சொல்லியிருக்கானா, பேய மாதிரி நம்மளை பார்க்க வச்சுட்டு எல்லாத்தையும் மூடிட்டு போயிடுவான். அவ்வளவுதான், அவனுக்கு ரேட் ஏறனா சரி அதோட முடிஞ்சு போச்சு, என்ன எந்த ஊர்ல கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கு இல்ல. இப்ப விவாதங்கள் மூலமாக இன்னொன்றை நடத்தி முடிக்க முடியும் அப்படிங்கிறது முடியாத கதை. அதாவது ஆதாரப்பூர்வமான விவாதங்கள், அறிவு தளத்தில் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் பேசுறது அது வேற, அது இந்த விவாதத்துக்குள்ள அடங்காது. ஒரே அறிவு தளத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுறாங்க, இவர் கருத்து அவர் ஏத்துக்குவாரு, உண்மைக்கு வந்துட்டா உடனே தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சிருவாரு, அந்த விவாதம் வேற, அது ஆய்வுக்குட்படுத்தப்படுகிற விவாதம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாயில் நடந்த அந்த செய்தி, பெண்ணுடைய அந்த கருவில் எவ்வளவு நாள் ஒரு ஆண் முட்டை வளரும், ஒரு ஆணினுடைய கரு எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படிங்கறத அந்த எம்பரோலஜி பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆள் 40 வருஷம் கழிச்சு கொண்டு வந்து அதை சப்மிட் பண்ணாரு. இவ்வளவு நாள் வரையும் அந்த கரு முட்டை இருக்கும், அதனால ஒரு ஆண் இறந்த பின்னால் அவன் விடுவிக்கப்பட்ட பின்னால் அந்த பெண்ணுக்கு இந்த கருமுட்டை மூலமாக குழந்தை உருவாகலாம், 3 மாதங்கள் இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா அதை 40 வருஷம் ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு ஜீவ் வந்து சொல்லும் போது, அப்ப ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாரு, இது என்னங்க, இது பெரிய விஷயம், இது சாதாரணமான விஷயம் தானே, இது நடந்தது. உடனே அவர் கேட்டாரு, என்ன சாதாரணமான விஷயம், ஐ லாஸ்ட் மை 40 இயர்ஸ் ஆஃப் லைஃப். இந்த கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு 40 ஆண்டு காலம் என் வாழ்க்கையை தொலைச்சே. அப்ப அவர் சொன்னாரு, இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டாரு. யார் யார் சொன்னார், இவர் ப்ராஃபெட் முகமது எங்க இருக்கு, குரான்ல இருக்கு, எடுத்துக்காங்க. உடனே ஐ அக்செப்டட் இஸ்லாம், ஹூ இஸ் ஹீ, ஐ அக்செப்டட் ஹிம், ஐ பிலீவ் ஹிம், அதே மஜ்லிஸ்ல. அது இது அது அறிவு ரீதியான ஒரே தளத்தில் போய் என்ன 40 வருஷத்தை வீணடிச்சிட்டமே, ஒரே வார்த்தையிலே ஒரு சொல்லிட்டு போயிட்டாருன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பார்வை வேற. ஆனா இங்க நடக்கிற விவாதம் எதுவுமே தெரியாத விவாதம், எதுவுமே தெரியாத விவாதம். அதுல எல்லாம் சொல்றான், இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து பெண்கள் அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்கள் ரொம்ப கம்மியா பேசுவாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு 10 பேர் பெண்கள் இருந்தால் ஒரு 100 பேர் ஆண்கள் இருந்தால் பேசாம 2 வார்த்தை பேசுவாங்க, அப்புறம் பேசாம உட்காந்துக்குவோம், அவ்வளவுதான். ஆனா அது ஏறுனதுல இருந்து இறங்குறது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப இது வந்து வித்தியாசமா தெரியுதே. அப்ப அந்த அம்மாக்கள் தானே நல்லா வாதம் புரிஞ்சு நல்லா பெருசா பேசுதுன்னா இல்ல, இவன் ஒரே வார்த்தையில முடிக்கிறது, அது ஒன்றரை மணி நேரம் பேசினாதான் விளங்கி தொலைங்க. அது ஒரு சுண்ணா, வேற ஒன்றும் வழியே இல்லை. இது ஒருத்தர் ஒரு ரெண்டு வார்த்தையில இப்படி பேசி பாய் முடிச்சிடுவாரு, அதுக்கு ஒரு மணி நேரம் அதுகளுக்கு விளக்கணும். அல்லாஹ்வினுடைய அது படைப்பின் சுச்சமம். அதனால அல்லாஹ் சொல்றான், ஃபில் ஹிஸ்பி வஹுவ ஹசீமும் முபீன், தெளிவாக வாதம் புரியக்கூடியவனாக இருக்கிறான். இதுக்கு ஒரு இமாம் விளக்கம் எழுதுறவங்க எழுதுறாங்க, அல்லாஹு தாலா மனிதனை இந்திரிய துளியிலிருந்து படைத்தான். சாதாரண ஒரு பொருள் இருந்து வந்தது, ஒரு ஒரு அசூசை, ஒரு அசிங்கத்திலிருந்து வந்தது. அல்லாஹு தாலா தன்னுடைய குதிரத்தினுடைய வெளிப்பாடால் அந்த மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத்து என்ன அப்படின்னு சொன்னா, யத்தை பி நஃப்ஸி, அவனுடைய கடைசி ஸ்டேஜ் என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா, தன்னை குறித்து அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஹோல்டுல மிகப்பெரிய ஹோல்டு என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய பேச்சு திறன், எக்ஸ்பிரஷன், தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அந்த திறன் தான். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், ஒருத்தர் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி வர்றார், நல்ல ராயல் கோட்டு பேண்ட்டு, அவரோட பார்த்தாலே ஒரு பெரிய ஆள் மாதிரி இருக்கு. பக்கத்தில் வந்தவொன்னே அவன் பேச ஆரம்பிச்சோன்னா அவனை முடிவு பண்ணிடுறான், இவன் யாரு அப்படின்னு. ஒருத்தன் கன்றாவியா இருக்கான், பார்க்க பரதேசியா இருக்கான், சம்பந்தமே இல்லை, அவன் பக்கத்தில் வந்தவொடனே அவன் பேசுறதை பார்த்து அவனை ஆனர் பண்றான். ஆள் தான் இப்படி இருக்கான ஒழிஞ்சு விவரமான ஆள் மாதிரி தெரிகிறானே. அப்ப எது ஒரு மனிதனுடைய மெய்யார், ஒருத்தன் அடுத்தவனை ஜட்ஜி பண்றதுக்கு எது கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய பேச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான், சாதாரண ஒரு பொருளாக இந்திரித்துளியாக இருந்த உன்னை நீ யார் என்று வெளிப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு போனவன் யார்? அல்லாஹ். ஒன்னு நீயே எக்ஸ்பிரஸ் பண்ற, ஒன்னு நீ யார் என்பதை வெளிப்படுத்துகிறாய். இந்த அறிவு தளத்தில் இவ்வளவு தூரம் உன்னை கடத்தி போய் இந்த டெவலப்மெண்ட்டை, இந்த வளர்ச்சியை, இந்த தத்தவுராத்துகளை ஏற்படுத்தியவன் யார் என்பதை நீ கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? ஒன்னாவது. ரெண்டாவது, அந்த இமாம் சொல்றாரு, இது நகை முரண் அப்படின்னு சொல்லுவான்ல, நகை முரண், வேடிக்கையான செய்தி, ஆனா விபரீதமான செய்தி. படைத்தவன் அல்ல, அந்த மனிதன் யோசித்து பார்த்தாலும் நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னே தெரியாது. அந்த இந்திரிய துளியிலிருந்து வந்த மனிதன் அல்லாஹ்வே மறுக்கிறான். இந்த செய்தியை மிக அழகாக பதிவு செய்கிறார். ஹசீமும் முபீன் அப்படின்னு சொன்னா, மறுமை உண்டென்று அல்லாஹ் சொன்னால் இவன் ஆதாரம் சொல்றான், அது எப்படியா இருக்கும் அப்படிங்கிறான். அந்த இமாம் மிக தெளிவாக பதிவு செய்கிறார்கள், அந்த தஃப்ஸீரினுடைய இமாம், இவனுடைய மறுப்பு இவனோடு நின்றிருந்தால் பரவாயில்லை, இவனுடைய ஆதாரம் எங்க வரையும் போகுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை மறுக்கிற அளவுக்கு போகுது. இது எங்கிருந்து இது பிறக்கிறதுன்னா, இவனுடைய லாஜிக், மனிதனுடைய லாஜிக், அவனுடைய சிந்தனை. இன்னைக்கும் பாருங்க, மறுமையை நம்பாதவர்கள், இடையில ஒருத்தர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார், அதுல ஒரு இஸ்லாமியர் மறுமையை குறித்து பேசுகிறார், அதற்கு கமெண்ட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு, அந்த கமெண்ட் அடிச்சு அவர் பேசுறாரு. அவரும் சமுதாயத்தில் உள்ள ஒரு பெரியவர், அறிவாளி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருத்தர், அவர் பேசுறாரு, வந்து பாருங்க எவ்வளோ கேவலமா இருக்காங்க இந்த பிலீஃப் சிஸ்டம். ஒருத்தன் வந்து லூஸ்தனமா ஏதாவது ஒன்று நம்பினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த முன்னாடி பேசினார்ல, அவர் தான் உதாரணம். என்ன அப்படின்னு கேட்டா, உடம்பு செத்து போயிருமா, உடம்பு செத்து போயிருமா, அழிஞ்சு போயிருமா, ஆனா நாளைக்கு சொர்க்கத்தில் அவங்களுக்கு கடவுள் பொம்பளையை கொடுப்பாராம், அதை வச்சு இவர் என்ன செய்வார் இல்லாத உடம்புல? அதுல ஆண் யார் பெண்ணார் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நாளைக்கு இதுல சொர்க்கத்தில் அவருக்கு ஆப்பிள் வருமா, இங்கதான் உடம்பு கீழே போயிருச்சே, அந்த சோலை வச்சு அந்த ஆப்பிள் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் கேக்குறாரு, அவர் ஒரு முஸ்லீம், ஒரு ஒரு அறிஞர் பேசினதுக்கு அவர் கமெண்டபுளா கீழே அடுத்த பேச்சில் அவர் பேசுறார், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், இந்த இல்மை, இந்த நம்பிக்கையே அல்லாஹ் நமக்கு தந்தது இருக்கிறதே, மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய கிஃப்ட். சில விஷயங்களை வெளியிலிருந்து போய் நம்ம சொல்லி எல்லாம் விளங்க வைக்க முடியாது, அவனாக விளங்குகிற காலங்கள் வரும். இன்னொருத்தன் போய் வி கேனாட் எஜுகேட் அதர்ஸ், நீ உள்ள இழுத்து இல்லடா வாடா சொல்ல முடியாது. ஏன்? லாஜிக்கல் திங்கிங். அதான் சொல்றான், என்ன பேசுனா, இதே சூறாவில் அல்லாஹ் கொஞ்சம் முன்னாடி சொல்லும் போது சொன்னா, ஏழைகளுக்கு நீங்கள் உணவளியுங்கள், ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளியுங்கள். உடனே இவன் பதில் சொல்லுகிறான், இந்த மனிதன் அனுதைம், நாம் உணவளிப்போமா, மல்லோ யஷா உல்லாஹு அத்தாமா, அவனை படைச்ச ரப்பே அவனுக்கு உணவு அடிக்கிறதுக்கு பிரியப்படல, அப்போ நாம் ஏன் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்? இது வெளியிலிருந்து பார்த்தா லாஜிக்கலா சும்மா அருமையான பேச்சு, என்ன அருமையா சொல்லிட்டான், அதான் அவனுக்கே கிடைக்கலன்னு ஆன போன பின்னாடி இன்னொருத்தன் போய் இன்னொருத்தன் ஊட்டி விட முடியுமா? லாஜிக்கலா பார்த்தா சரியான வாதம், ஆனா அல்லாஹ் அந்த இடத்துல உடைச்சான். இந்த லாஜிக்கு இங்க வேலை செய்யாது. ஒரு குறிப்பிட்ட, அதான் நான் சொன்னேன், உலகத்தில் இருக்கிறவரை எது சயின்ஸோ, சயின்ஸ் முடிகிற வரை சயின்ஸை நம்ப வேண்டும். சயின்ஸ் எங்க இல்லையோ அங்க பெருமானாரை நம்பிடணும். எதுவரையும் சயின்ஸ் இன்னைக்கு கண்டுபிடிச்சா ஏத்துக்க வேண்டியதுதான். இந்த சொசைட்டியிலே ஒரு அறிவு சார்ந்த அந்த சமூகத்தை கட்டமைப்பத்திருப்பவர்கள், அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் நமக்கு செய்த பெரிய கிருபை, எதுவரை சயின்ஸ் போதும் அதுவரை ஏத்துக்கணும். அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஏத்துக்கணும். நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. இடையில ஒரு தி லிமிட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எடுத்து எழுதியிருக்காரு, ஒரு அவருடைய பேர் என்னன்னு நினைவில் இல்லை. தி லிமிட்ஸ் ஆஃப் சயின்ஸ், சயின்ஸுக்கு ஒரு லிமிட்ஸ் உண்டு. இன்னைக்கு எதை சொன்னாலும் எதை சொல்றான், இது அறிவியலால் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா, காட் இருக்கா, கடவுள் இருக்கா அப்படின்னு கேட்டா, கடவுள் வந்து சயின்ஸால ப்ரூஃப் பண்ண முடியுமா? அவன் அதுக்கு புக் எழுதியிருக்கான், சயின்ஸுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல விளங்காதரா அதுக்கு. சோல் இருக்கு, அந்த சோல் திரும்ப எங்க போகுது சயின்ஸுக்கு தெரியுமா? தெரியாது. சோல் இருக்கு, ஆனா அந்த சோல் மனிதனுடைய உயிர் உடம்புல எங்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அது எப்படி வெளியே போகுது தெரியாது, கண்டுபிடிக்கல. இருப்பான், பக்கத்திலே நிற்பான், எல்லா உபகரணமும் கருவிகளும் பக்கத்திலே இருக்கும். என்ன நடந்துச்சு, மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லுவான், மூத்தா போயிட்டாருன்னு சொல்ல தெரியும், ஒரு மூத்த ஆயிட்டாருங்க. அதுலயும் சில நேரத்தில் தப்பு நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் உள்ள வச்சு எரிக்க போனப்ப கையை ஆட்டினா திரும்ப தூக்கிட்டு வந்துட்டாங்க, முடிவு பண்ண முடியல. ஏன்னா இட் ஃபெயில்ஸ், ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ஃபெயிலியர் ஏற்படத்தான் செய்யும், அதை அக்செப்ட் பண்றது தான். அப்ப எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் உண்டுன்னு இன்னைக்கு அவனே சொல்றான், அந்த சயின்ஸ்வாதிகளே சொல்றான், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன். ஒரு காலம் வரையும் எதை சொல்லப்பட்டதோ அதை நம்பி தான் பேசிக்கிட்டே இருந்தான். இடையில ஒரு புத்தகத்தில் படிக்கும் போய் பிடிச்சேன், அதாவது உடம்பில் உள்ள ரத்தங்களை பம்ப் செய்யற வேலையை லிவர் தான் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு 500 காலம் நம்பி இருந்தார்கள். இந்த இந்த தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறை, ஏன்னா சயின்ஸ் அப்படி சொல்லுச்சு, லிவர் தான் பம்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னான். அதை நம்பி அதுக்கு புக் எழுதுனான், கட்டை எழுதுனான், எல்லாத்தையும் எழுதுனான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லிவர் பம்ப் இல்லடா, லிவர்லாம் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது, பம்ப் பண்றது ஹார்ட், இன்னைக்கு ஹார்ட்டுக்கு அதுக்கு தோதுவா கட்டுரைகள், அதுக்கு தோதுவா அறிவுகள், இவ்வளவுதான். அந்த எட்ஜில் அப்படி ஒத்துக்க வேண்டியதுதான், அதுதான் சயின்ஸ். இன்றைய கருத்து நாளைக்கு மாறும். அப்ப இறைவன் இருக்கிறானான்னு இந்த அளவுகோல் வச்சு பாக்கிறதுக்கு இல்ல, நம்மோடு இருக்கிற நம்முடைய உயிரும் நம்முடைய அந்த சிந்தனைகளும் நம்முடைய மனமும் எங்க இருக்குன்னு யாரானே கண்டுபிடிக்க முடியல. இதுவரையும் மனசை தேடிக்கிட்டே இருக்கான், ஹார்ட்ல இருக்கான், மண்டையில இருக்கான்னு தேடுதல் போயிட்டே இருக்கு, முடியாத தேடுதல். அதுக்கு காரணம் அப்படி இப்படி ஒரு காரணம் சொல்லி ஒரு காலத்திலயும் ஏதாவது சொல்லுவாங்க, ஆனா முடியல, கேட்கிறவனுக்கு பதில் சொல்ல முடியல. எனக்கு காட்டினாதான் மனசு எங்க இருக்குன்னு நான் நம்பிக்குவேன், உயிர் எங்க இருக்குன்னு நான் நம்பிக்குவேன், காட்ட முடியாது. அப்ப இப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இவனுடைய லாஜிக்கல் திங்கிங்க வச்சு சில செய்திகளை அடைச்சிடலான்னு பாக்குறான், மறுமையை குறித்தான செய்தி அப்படி அல்ல. அப்போ சொல்லிட்டு சொல்றான், இது இன்றைய தேடுதல் அல்ல, அல்லது இன்றைய வார்த்தை அல்ல, இந்த அற்பமான விந்து துளியிலிருந்து அற்புதமான மனிதனாக நாம் யாரை ஆக்கினோமோ அந்த மனிதன் நமக்கு உதாரணம் சொல்லுகிறார். இந்த ஹசீமு முபீன் அப்படிங்கிறதுக்கு விவாதம் புரிகிறார், தெளிவாக தன்னுடைய செய்தியை எடுத்து வைக்கிறான், நல்லா சொல்றான்ல, தெளிவா எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற போர்வையில் இவன் யார்கிட்ட பேசுறான் நல்லா கேட்கிறான். மசாலா அவன் நமக்கே உதாரணம் சொல்லுகிறான், யாரெல்லாம் நீ விளங்க, நீ விளங்க, உனக்கு புரியுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். எப்படி கேட்டான், பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்ததாக அனைத்து தப்சீர்களிலும் இந்த செய்தி எழுதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருக்கிற போது உபை இப்னு கலப் என்று சொல்லுகிற ஒருவர், அல்லாஹுவை அல்லாஹுவினுடைய தூதரை ஏற்காமல் இருந்த ஒருவர், உபை இப்னு கலப் வெளியிருந்து வர்றார். இந்த சம்பவம் 2-3 பேர்ல எழுதப்படுது, அதுக்கு விளக்கமும் எழுதியிருக்காங்க. 2-3 செய்திகளில் இது நடந்ததாகவும், 2-3 பேர், 2 நபர்கள் மாற்றி மாற்றி இதை செய்ததாகவும் எழுதப்படுகிறது. உபை இப்னு கலப் என்பவருடைய விஷயத்தில் மிக ஆதாரப்பூர்வமாக இமாம் இப்னு கதீர் போன்றவர்கள் அதை எழுதி இருக்கிறார்கள். அப்ப உபை இப்னு கலப் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, ஒரு எலும்பு துண்டு, பழைய எலும்பு துண்டு, ஒரு துண்டு, அதை கையில் எடுத்துட்டு இந்த சூரா யாசினுடைய மொத்த சாராம்சமும் இதுதான். இந்த செய்தி அந்த மறுமையை நோக்கிய சிந்தனையை இஸ்லாமிய சமூகம் எப்படி திருப்பி விட வேண்டும், அவர்கள் நம்பிக்கையில் அது எந்த அளவுக்கு பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த சாராம்சத்தை வச்சு தான் இந்த சூரா யாசினே இறக்கினான். அதனாலதான் நம்ம டெய்லி ஓதணும். அது ஓதுகிற நேரத்தில் நம் மனோநிலை நம்முடைய மறுமையை குறித்தான நம்பிக்கையோடு சிந்தனையோடு அது இருக்க வேண்டும். இப்போ சில பேர் சொல்றாங்க இல்லையா, ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், அவன் உள்ள போயிட்டான், அவன் சோல் போயிடும் அவ்வளவுதான். இவன் போய் எங்க திரும்ப ஆப்பிள் திங்க, அந்த பொம்பளை எங்க பாக்க, கூர்லின்னா யாரு கண் அழகானவள் அவர் அப்படி இருப்பா, சரி அப்ப பொம்பளை ஆம்பளைக்கு அதுன்னா பொம்பளைக்கு என்ன கிடைக்கும் இப்படி எல்லாம் கேக்குறாங்கல்ல. ஆம்பளைக்கு கூர்லின்னா அப்ப பொம்பளைக்கு என்னயா, அப்ப இந்த சோல் அங்க எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு அல்லா பதில் சொல்றான். இது இன்றோடு முடிகிற கதை அல்ல. இது இறந்து போனவன அதோட முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் அப்படி போயிரும் இல்ல. There is another world. இதற்கு அப்புறம் ஒரு உலகம் உண்டு. அந்த உலகத்திற்கென்று ஒரு நாள் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அதை தெளிவா குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அந்த இப்னு உபை இப்னு கலப் என்று சொல்லுகிற அவர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு இருந்தாங்க. வந்து என்ன செஞ்சார், ஒரு எலும்பு கையில வச்சிருந்தார். அந்த எலும்பை எடுத்து ஒரு பழைய எலும்பை எலும்பு அந்த துண்டை கையில வைத்திருந்தால் அந்த எலும்பை இப்படி பிடிச்சி கொஞ்சம் உடைச்சி இப்படி அந்த ஹதீஸ் வருது, உடைச்சி இப்படி நசுக்கிறார். அதெல்லாம் அந்த எலும்பு மிக பழமையான எலும்பு எல்லாம் தூள் தூளாயிடுச்சு. அப்படி கிராஷ் அப்படி நசுக்கி இப்படி கையில பிடிச்சுக்கிட்டு அவர் கேட்கிறாரு, அத்தஸ்அம் அன்ன ரப்பக யுஹி ஹாதா மர்ரத்தன் உக்ரா, அத்தஸ்அம் ஆர் யூ ஆர்கியூவிங், டிட் யூ டஸ் யுவர் லார்ட் வில் அலைவ் திஸ் ஒன். அந்த எலும்பு அப்படியே மடிஞ்சி மடி அப்படியே அது தூசியாக கையில கிடக்கு. அதை காட்டிட்டு பெருமானாரிடத்து கேட்கிறாரு, இந்த எலும்ப உன்னுடைய ரப்பு திரும்ப உருவாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்புறீங்களா, அது சம்பந்தமாக தான் நீங்க மறுமைன்னு பேசுறீங்களா? எ லைவ் எக்ஸாம்பிள். எல்லா சயின்ஸும் வளர்ந்ததுக்கு பின்னாடி இன்றைக்கும் எப்படி மனிதர்கள் பேசுகிறாரோ இதற்கு அழகான உதாரணத்தை அன்னைக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வச்சான். நேரடியாக வந்து அந்த எலும்பை உடைத்து போட்டு விட்டு கேட்டார், இத யார சூழல்லா நீங்க நம்புறீங்களா, இந்த எலும்பு தான் உன்னுடைய அல்லாஹ் ஒன்னு சேப்பானா திரும்ப மனிதர்களாக ஆக்குவான்னு நீ பேசிக்கிட்டு இருக்கிய அது இதுதானான்னு கேட்டான். கால அப்ப பெருமானார்கள் சொன்னார்கள், நஅம் யுஹீக வ யுத்கிலுக்கன்னார். நஅம் இன்னொரு ஹதீஸ்ல ஒரு யமூதுஹு வ யுஹீஹி வ யுத்கிலுஹு ஜஹன்னம் வ யுத்கிலுக்க ஜஹன்னம் நார ஜஹன்னம். அல்லாஹ் இந்த எலும்பை சத்தியமாக மீண்டும் உயிர்ப்பிப்பான் அப்படின்னு சொன்ன பெருமானார், வ யுத்கிலுக்கன்னார் உன்னை எழுப்பி உன்னை நரகத்துக்குள்ள போடுவான். சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. யாரையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சீக்கிரம் அப்படி ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துறது இல்ல. இவர் வந்து கேட்டது இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துல கேட்கல, பெருமானாரை கேவலப்படுத்த வேண்டும், மறுமையை குறித்தான சிந்தனையை அடித்து நிற்க வேண்டும். ஏதோ வந்து ஒரு லெட்டாஜிக்கா அவங்களை அந்த மறுமையை குறித்து கேவலப்படுத்துவதற்கு அந்த எலும்பை வச்சு அதை உடைச்சு ஊதி காம்பிச்சு இதே மாதிரிலாம் உங்க அல்லாஹ் எழுப்புவானான்னு கேட்டதுக்கு பெருமானார் அவரை நீ நரகத்தில் நுழைவாயின்னு சொன்னாங்க. கடைசியில என்ன ஆச்சு நிலைமை அப்படின்னு சொன்னா, உஹதுடைய போர்க்களத்துல உஹதுடைய போர்க்களத்துக்கு வரும்போது அவர் சொல்லிட்டு வந்தார், அன அக்துலு முஹம்மதன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு போற போர்ல கண்டிப்பாக நான் முகம்மது அவர்களை கொலை செய்வேன், அவர் என் கரத்தினால் தான் கொல்லப்படுவார். இந்த செய்தி பெருமானார் அவர்களிடத்தில் வந்து சொல்லப்படுகிறது. உபை இப்னு கலப் இப்படி சொல்லுகிறார், யா ரசூலல்லா உங்களை அவருடைய கையால் அவர் கொல்லுவாராம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்துலுஹு இன்ஷா அல்லாஹ், அக்துலுஹு இன்ஷா அல்லாஹ், நானே அவரை கொல்லுவேன்னு சொன்னாங்க. இது வரலாற்று பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட செய்தி. கடைசியில போர்க்களத்திற்கு வரப்படுகிறது. போர்க்களத்தினுடைய ஒரு பகுதியில வந்து அவர் பெருமானாரை தேடிக்கொண்டே நிற்கிறார். ஒரு மனிதரை மறைவா வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வருவதற்காக வேண்டி வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்லப்பட்டது, இந்த உபை வர்றார் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல இருந்த சஹாபாக்களை தள்ளிட்டு சொன்னாங்க, அவர் வரவிடுங்கன்னா. அவர் வரட்டும் பக்கத்தில். அவர் பக்கத்தில் வந்தார், பக்கத்தில் இருந்த ஒருத்தருடைய அம்பை வாங்கி சும்மா அப்படி எரிஞ்சாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவருடைய அவர் போட்டிருந்த அந்த கவசத்திற்கும் அவருடைய கழுத்துக்கும் இடையில இப்படி லேசா பட்டுட்டு போயிடுச்சு. அவர் போட்டிருந்த கவசத்துக்கும் அவருடைய அந்த வெளியில தெரிந்த அந்த கழுத்துல லேசா பட்டுட்டு போயிடுச்சு. அப்படி பட்ட உடனே வரலாறுகளில எழுதுகிறார்கள், அவர் போட்டார் சத்தம், அந்த போர்க்களமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு சத்தம் அவர் போட்டார். அங்கிருந்து ஓடினார் வேகமா. அங்கே இருந்த அவருடைய சகாக்களும் நண்பர்களும் சொன்னாங்க, ஏயா ஒண்ணுமே ஆவல, லேசா அப்படி பிளேடு கிழிச்சிருக்கு, போர்க்களத்துல என்னெல்லாம் நடக்கும், கையை வெட்டுவான், காலை வெட்டுவான், பெரும் பெரும் சிரமங்களும் எல்லாம் ஏற்படும், ஆனா லேசா ஒரு பிளேடு கிழிச்சது மாதிரி கிழிச்சிருக்கு, இது போய் இப்படி கழுத மாதிரி கத்திரியன்னு கேட்டான். அவங்க கூட இருந்த ஆளுக்கு கேட்டாங்க, கழுத மாதிரி கத்திரியே அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, முகம்மது எந்த வார்த்தையை பேசினாலும் அது சத்தியமாகத்தான் இருக்கும். அல்ல எங்கெல்லாம் ஈமான் வச்சிருக்கான் பாருங்க, கொஞ்சம் இந்த சைடு அவன் திரும்பி இருந்தான், அவனுடைய ஆளே வேற, கொஞ்சம் இந்த சைடு திரும்பி இருந்தான், அவருடைய நிலையே வேற. அப்ப அவர் சொன்னார், அவர் அம்ப கொண்டு என்ன அடிச்சதில்ல, அவர் எச்சி துப்பி இருந்தாலும் நான் செத்து போயிருப்பேன், மறுநாள் அவர் இந்த உலகத்தை விட்டு உயிர் நீர்த்தார் என்ற வரலாறை வரலாற்று புத்தகங்களிலே எழுதப்படுகிறது. அந்த உஹதுனுடைய சம்பவத்திலே இது ஃபேமஸான ஒரு, அந்த மனிதர் தான் பெருமானார் அவரிடத்துல வந்து கேட்டார், அந்த எலும்பை இப்படி நொறுச்சு விட்டுட்டு இந்த மருமையை நீங்கள் நம்புகிறீர்களா. இன்னொரு ஒரு மனிதருடைய விஷயத்திலும் சொல்லப்படுகிறது, ஆஸ் பின் வாயில், ஆஸ் பின் வாயில் என்று சொல்லுகிற ஒரு மனிதர், அவரும் இதே மாதிரி வேலையை செஞ்சார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரையும் சொன்னார்கள், நீ இறப்பாய், நீ மீண்டும் எழுப்பப்படுவாய், நீ அல்லாஹ் உன்னை நரகத்திலே நுழைப்பான் என்று அவர்கள் கேட்ட அந்த அதை இழிவாக கருதியதின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு அப்படி ஒரு தண்டனையை தந்தான் என்று சொல்லி இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருகிறார். இரண்டாவது, இந்த மனிதர்களுடைய படைப்பை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களுடைய படைப்பை பற்றி சொல்லுகிற போது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மனிதன் ஏழு நிலைகளில் படைக்கப்பட்டிருக்கிறான். அத்வார், நுத்ஃபாவில இருந்து விந்திரிய துளியிலிருந்து அப்படி அவன் மனுஷனாக ஆயிரல, அந்த டெவலப்மெண்ட்ஸை குறித்து அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல பேசுகிறான். இப்னு அப்பாஸ் அவர்கள் அதை குறித்து ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், خلق الانسان من سبع وجعل رزقه من سبع. மனிதனை அல்லாஹ் ஏழு விதங்களில் படைத்தான், அவனுடைய ரிஸ்கே அவனுடைய உணவை ஏழு விதங்களில் ஆக்கினான். மனிதனுடைய படைப்பு ஏழு விதம், ஏழுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஏழு வானம், ஏழு நாட்கள், அதே மாதிரி வந்துட்டு ஏழு பூமி எல்லாம் நிறைய, ஏழு சுத்து, தவாஃபினுடைய சுத்து நிறைய ஏழு. அப்போ மனிதனை அல்லாஹு தாலா ஏழு நிலைகளில் படைத்தான், அவர்களுடைய ரிஸ்கை ஏழு இடங்களில் வைத்தான், ஏழு நிலைப்பாடுகளில் வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வகால லஹு உமர், அப்ப இதை கேட்ட உடனே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்து கேட்டார்கள், கைஃபல் இன்சானு மின் சபா வஜால ரிஸ்கஹு மின் சபா, எப்படி ஏழு நிலைகளில் அல்லாஹ் மனிதனை வைத்தான், இன்னும் அவனுடைய ரிஸ்க் எப்படி ஏழு நிலை என்ன அப்படின்னு கேட்டாங்க. நிலை ஒரு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு யாருன்னு தெரியும், ஒரு பெரிய சஹாபி. அவங்க இப்னு அப்பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒது செய்யறதுக்கு தண்ணி எடுத்து வச்ச அந்த சஹாபி. அதுக்காக வேண்டி பெருமானார் அவர்களுக்கு துவா செய்தாங்க, யா அல்லாஹ் ஃபக்கிஹு ஃபித்தீன் அல்லிமுஹு தவீல், யாரெல்லாம் இவருக்கு குரானுடைய ஞானங்களை கொடுன்னு துவா செஞ்சாங்க. அந்த சஹாபிட்ட உமர் கேட்கிறாங்க, ஃபக்கது ஃபஹிம்த மின் ஹாதல் அஷியா லம் அஃஹமுஹு, யூ ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் இன் த குரான் பட் ஐ டோன்ட், எனக்கு இது விளங்கலையே, இது எதுல இருந்து நீங்க விளங்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு ஆயத்துகளை சுட்டி காட்டி அந்த இடத்துல சொல்றாங்க, மனிதனுடைய அந்த ஏழு நிலைகள் என்ன என்பதை சூரத்துல் முஃமினூன் கூடிய சூரால அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அதுல அல்லாஹு சொல்லுகிறான், 23வது சூரா சூரத்துல் முஃமினூனுடைய 12வது வசனத்தில் அல்லாஹு சொல்றான், லகத் கலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், மனிதனை நாம் களிமண்ணிலிருந்து படைத்தோம். மின் சுலாலத்தின் மின் தீன், தீன் என்று சொன்னால் களிமண், அந்த களிமண்ணுடைய சகதி, சுலாலா அப்படின்னு சொன்னா அதனுடைய சகதியிலிருந்து நாம் படைத்தோம். சும்மா ஜஅல்நாஹு நுத்ஃபா, அவனுடைய அடுத்த ஸ்டேஜ், அவனை நாம் இந்திரிய துளியாக ஆக்கினோம். ஃபி கராரின் மகீன், பாதுகாப்பான இடத்தில் அவனை நாம் வைத்தோம். ஒவ்வொரு ஸ்டேஜா எல்லாம் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய துர்ரியத்துகள் எல்லாம் நுத்துஃபாவால் இந்திரிய துளியானவர்கள். ஃபி கராரின் மகீன், அந்த பாதுகாப்பான இடம் எது? தாயினுடைய கற்ப கோளரை. அல்லாஹ் சொல்றான், பாதுகாப்பான இடத்தில் நாம் கொண்டு போய் அவனை சேர்த்து வைத்தோம். சேர்க்கிற வேளை சும்மா கலக்கன நுத்ஃபத அலகா, அந்த அவனுடைய அந்த அந்த இந்திரிய துளியை நாம் அலக்காக ஆக்கினோம். அலக், அலக் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஒட்டுகிற பொருள் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அலக்னா அது வேறொரு நிலை, அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறது, ஆணும் பெண்ணும் சேருகிற போது போகிற அந்த மனிதனுடைய அந்த இந்திரிய துளி இருக்கிறதே போய் ஒட்டிக்குங்க, தொங்கும் கற்ப கோளறையில். அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா ஒட்டி அதோடு சார்ந்திருக்கிற ஒரு செய்தி. அப்ப அலக் என்று சொன்னால் ஒண்ணு, நம்ம ஊர்ல அலக்குன்னு சொல்றோம் இல்லையா, நிறைய அரபி வார்த்தைகள் வந்து தமிழாக்கப்பட்டிருக்கு, அதுல இது ஒண்ணு. அலக்குன்னா அப்படி தொங்க விடுறது, அதுல இருந்து பறிக்கிறது அப்படி சொல்றோம் இல்லையா. அலக் அப்படின்னு சொன்னா தொங்க விடப்பட்ட ஒட்டி இருக்கிற பொருளாக ஆக்கினோம். அதற்கப்புறம் அந்த அந்த அலக் தொங்குகிற பொருளை நாம் சதை கட்டியாக ஆக்கினோம். அதுக்கப்புறம் அந்த சதை கட்டியை நாம் எலும்பாக ஆக்கினோம். லஹ்மா, அதுக்கப்புறம் அதன் மீது நாம் அந்த எலும்பின் மீது சதையை போர்த்தினோம். ஒவ்வொரு ஸ்டேஜா, முதலாவது ஏழு ஸ்டேஜ் சொல்றாங்க. முதலாவது களிமண்ணாக படைத்தோம், அடுத்து இந்திரிய துளி, மூணாவது அலக், நாலாவது முதுகா, அஞ்சாவது கசவு நல் இதாம் லஹ்மா, இதாம் அந்த எலும்பு, ஆறாவது அதன் மீது சதையை பொத்துவது, ஏழாவது அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல நிப்பாட்டி நான் கொண்டு வந்து. இந்த எல்லா செய்தியும் ஒரு தாயினுடைய கருவறையில் நடக்கிறது. ஒரு மனுஷன் தான் யாரு, தான் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கக்கூடிய அந்த புரிதலுக்கு, அந்த பெருமைக்கு, ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி பெருமைக்கு அல்லாஹ் கொடுக்கிற அடி, நீ யார், நீ எங்கிருந்து வந்தாய், உன்னுடைய பிகினிங், வாட் இஸ் யுவர் அட்ரஸ், உன்னை அட்ரஸ் பண்றதுக்குரிய செய்தி என்ன, இன்றைக்கு நீ வந்து நான் வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் யார், எனக்கு இருக்கு கோடிய, நான் ஸ்டேட்டஸ் சோசியல் ஆ ஒன்னு பேசலாம், வாட் இஸ் யுவர் பிகினிங், வேர் யூ வேர், நீ எங்க இருந்த, உன்னுடைய நிலைமைகள் என்ன, உன் படைப்பின் ரகசியம் என்ன, இந்த வந்த இந்த உடலுடைய ரகசியம் என்ன, உன் ரப்பை பற்றி புரிந்து கொள்வதற்கு. அல்லாஹ் அக்பர், என்ன அழகாக சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், நாற்பது நாள் ஆன உடனே அந்த இந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு, அப்புறம் 40 நாள், அப்புறம் 40 நாள், ஒரு மாசம், ரெண்டு மாசம் ஸ்கேன் பண்ணி உங்க பிள்ளை எப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படிலாம் சொல்றாங்கல்ல, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, ஹார்ட் வேலை செய்தா வீங்கியிருக்கா, இந்த இந்த ஸ்கேன்லாம் என்ன ஸ்கேன் அப்படிங்கிறது, அது ஒரு ஷேடோ, அதை பார்த்து சொல்லக்கூடிய இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதில் போகக்கூடிய அந்த ரேசரை வச்சு அப்படி பார்த்துட்டு நேரம் இருக்கக்கூடிய பொருள் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதான் வேலை செய்கிற மாதிரி இருக்கு, இப்படி சொல்லலாம், அவ்வளோதான். எல்லா சொல்கிறான், இந்த படிப்படியான வளர்ச்சியை நாம் தந்தோம். ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையை உருவாக்கி முடிச்சுட்டு சதையை பொத்திட்டு கண்ணை கொடுத்துட்டு காதை கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நிலையில அதை நாம் வேறு படைப்பாக மாற்றினோம். இங்கதான் செய்தி, இதுவரையும் இருந்த நுத்ஃபா, இதுவரையும் இருந்த சதக்கட்டி, இதுவரையும் இருந்த பிண்டம், இதுவரையும் இருந்த எலும்பு, எலும்பு போர்த்தப்பட்டது, இதெல்லாம் ஒரு பொருளாகத்தான் இருந்தது. இந்த செயலை மட்டும் செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொன்னா உலகம் வேற எங்கேயோ போயிடும். நாம் வேறொரு படைப்பாக அவனை மாற்றினோம். அது என்ன படைப்பு, அதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். இதுவரையும் சாதாரண பொருளாக இருந்தவனை பேசுகிற, சிந்திக்கிற, அறிவோடு பேசுகிற, தெளிவாக தன்னுடைய செய்தியை சொல்லுகிற ஒரு பொருளாக மாற்றி கொடுத்தது இறைவன் இல்லையா? இந்த செய்தி அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலம் இந்த ஏழு ஸ்டேஜ ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா கடக்க வைத்திருக்கிறார். குர்ஆன்ல வேறொரு ஆயத்துல சொல்லும் போது அய்ஹஸபுல் இன்சானு அன் யுத்ரக சுத, அடிக்கடி ஓதப்படக்கூடிய சுபுல ஓதுவாங்க இந்த ஆயத்தை, சூரத்துல் கியாமா என்று சொல்லுகிற அந்த சூரால அல்லாஹ் அழகாக கேட்கிறார். 75வது சூரா. நம்ம வந்து தொழுகைகள்ல அதிகமாக ஓதப்படுகிறதுனால அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், என்ன மனிதன் எதோ வந்தோம் எதோ இருக்கோம், மூத்தா போனவன அப்படியே போயிருவோம், ஒண்ணு இல்லாம படைக்கப்பட்டான் அவன் நினைச்சுக்கிட்டானோ? ஆனா அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. என்னங்க உலகத்தில் இருக்கும், இருக்க வரை நல்லது செய்யணும், இந்த உலகம் தான் சொர்க்கம், இந்த உலகம் தான் நரகம், இருக்கிறத அனுபவிக்கணும், எப்படியும் நடக்கலாம், எப்படி வேண்டாலும் காசு எடுத்துக்கலாம், என்ன வேண்டாலும் பண்ணிக்கலாம், என்ஜாய் அப்படிங்கிறதுக்கு அங்க சுமந்து போகக்கூடிய மணி என்பதை கொடுத்து அவனை, அந்த மனிதனை நாம் ஊற்ற வைக்கவில்லை. அவன் எங்க போனான், அவனுக்கு கடந்து போகக்கூடிய சக்தி கிடையாது, அவன் கடந்து போவதற்கு கூட சக்தி கிடையாது. நுத்ஃபா அப்படிங்கக்கூடியது அந்த உயிர் அணு, அதை கொண்டு செலுத்துகிற அந்த மணியிலிருந்து நாம் அவனை அங்கே போக வைத்தோம், நாம தான் டிரான்ஸ்பர் பண்ணோம் சொல்லிட்டு அதற்கப்புறம் ஒட்டுகிற பொருளாகி அவனை மனிதனாக ஆக்கினோம். இன்றைக்கு இந்த ஆயத்துக்கு இன்னைக்கு விளக்கம் சொல்றான், இன்னைக்கு இருக்கக்கூடிய விளக்கத்தை இதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த எம்பரோலஜி சயின்ஸ் சொல்றான் இல்லையா, குழந்தை உருவாக்கவியல், அதுல இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு குழந்தை ஆணாக பெண்ணாக பிறப்பதற்கு அடிப்படையான காரணம். இதுவரை என்ன சொன்னான்னா, ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தாயுடைய முட்டை ஆணுடைய கரு ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாவது, அது ஆண் பெண்ணாக அப்படி ஆயிருதுன்னா. இன்னைக்கு சயின்ஸ் சொல்றான் இதற்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒரு குழந்தை ஆணாக இருப்பதற்கும் பெண்ணாக இருப்பதற்கும் முழு முதற் காரணம் அவன் தந்தை மட்டுமே, அதுக்கு பொம்பளைக்கு நம்ம கிடையாது. அப்ப பெண் யார் அப்படின்னு சொன்னா, ஷீ இஸ் எ வெசல், அவள் ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். இங்கிருந்து வருகிற செய்தியை ஏந்தி அதை குழுந்த குழந்தையாக முழுமைப்படுத்தி தவறுவள் தான் பெண். அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்பதை முடிவு செய்கிற அதிகாரமும் உரிமையும் ஆணிடத்திலே இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. அன்னைக்கு எல்லாம் பேசுறான், அலம் யக்னுத் ஃபதம் மிம்மனி யும்ன ஸும்மா கானா அலகதன் ஃகலக ஃஸவ்வ, உன்னை உன்னுடைய அந்த தாயினுடைய கருவறைக்குள் போகிற அந்த செய்தியாக ஆக்கி உன்னை முழுமைப்படுத்தி, ஃஜஅல மின்ஹு ஸௌஜைனி தக்கர வல் உன்ஸா. இதான் செய்தி. அந்த ஆணுடைய இந்திரியத்திலிருந்து ஆணாகவும் பெண்ணாகவும் அதை ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லா. எத்தனையோ ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சயின்ஸ் எல்லாம் என்ன தெரியாது, ஆனா இன்னைக்கு தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்ட போதே சொன்னார்கள், ஒரு குழந்தை ஆணாக ஆகுவதற்கும் பெண்ணாக ஆகுவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இது யார் கேட்ட கேள்வி? யூதர்கள் கேட்ட கேள்வி. யூதர்கள் பெருமானாரிடத்தில் பல கேள்வி கேட்டான், அதுல இது ஒரு கேள்வி, ஒரு குழந்தை எப்படி ஆணாகவும் பெண்ணாகவும் உருவாகிறது? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, போட்டியில் எந்த அணு முந்துகிறதோ, ஆணினுடைய அது முந்தி இருந்தால் அது ஆணாக பிறக்கும், பெண் முந்தி இருந்தால் பெண்ணாக பிறக்கும். போட்டினா எங்கேருந்து ஓடுறது? ஒரே இடத்துல இருந்து ஓடுறதுக்கு பேர் தானே போட்டி. இவர் இங்கிருந்து ஓடியாருவார், இவர் இங்கிருந்து ஓடுவார்னா அதுக்கு பேர் போட்டி எங்க வைப்பாங்க? போட்டியில் எது மிந்துகிறதோ. அப்போ இன்றைக்கு உலகம் பார்த்து ஆச்சரியப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளும் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளும், அலைஸ தாலிக பிகாதிரின் அல அன் யுஹ்யியல் மௌத, ஒன்றுமில்லாமல் ஒரு துளியிலிருந்து உன்னை ஜனிக்க வைத்தானே அந்த அல்லாஹ், மீண்டும் உன்னை புனர் நிர்மாணம் செய்ய சக்தி இல்லை என்று நீ நினைத்துக் கொண்டாய், அலைஸ தாலிக பிகாதிர், அந்த குதிரத் அவனுக்கு இல்லையா? இது எல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டா, மறுமையை குறித்தான சிந்தனையை தூண்டுவதற்கு தான். உன் உலகம் இது அல்ல, அதற்கு இடையிலே வருகிற ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம், அதற்கு இடையிலே வருகிற தடைகள், அதை புரிய வைப்பதற்கு அல்லாஹ் பல விதங்களில் அவர்களுக்கு எடுத்து கூறுகிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொன்னான், அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இதாம பல காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா. அல்லாஹ் சொல்றான், அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இதாம, அவனை அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்ப்போமான்னு சந்தேகப்படுறான். ஒரு எலும்பு இந்த காலத்துல கிடக்கு, ஒரு எலும்பு அந்த உலகத்துல கிடக்கு, ரெண்டு ரெண்டு சைடுல கிடக்கு, அல்லது மண்ணோடு மண்ணாக மக்கி மடிந்து போய்விட்டது, மண்ணும் எலும்புமாக இருக்கிறது, இது திரும்ப வந்துருமா அப்படின்னு ஆச்சரியப்படுறானே. நுசவ்விய பனான, அவனுடைய கை விரலின் ரேகையை கூட கொஞ்சமும் மாற்றம் இல்லாமல் நாம் கொண்டு வருவோம். முஸ்லிம்கள் தங்களை யார் என்று விளங்குவதற்கும், தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு இஸ்லாமியன் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதற்கும் இதுதான். இரண்டாவது, ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையின் அவன் ஈமான் பரிணாமமாக இருப்பதற்கு காரணம் மறுமை குறித்தான சிந்தனை. ஏன் தொழ வர்றோம், ஏன் வட்டி வாங்குறது இல்லை, ஏன் போய் பேசுறது இல்லை, ஏன் திருடுறது இல்லை, ஏன் எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற நிலை. நாளை ஒரு நாள் உண்டு, அன்றைக்கு நாம் கேள்விக்கு உட்படுத்தப்படுவோம். இன்னைக்கு என்ன வேண்டாலும் செய்யலாம், அதுதானே மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரித்து காட்டுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், இந்த மானுடத்தினுடைய பொறுப்பு உங்களை சார்ந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் மறுமையை நம்பவில்லை, நீங்கள் மறுமையை நம்புகிறீர்கள். நீ எதை எடுத்தாலும் பயந்து செய்வே, நாளைக்கு அல்லாஹ் பார்க்கிறார். இந்த உலகத்தில் ஒரு பொருளை திருடிடலாம், ஒரு காசு எடுத்துடலாம், ஒருத்தனை ஏமாத்திரலாம், ஒருத்தனை அடிச்சிடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நாளை கியாமத்திலே போய் நிற்கிற போது அதற்கு பதில் எந்த எந்த விதத்திலும் உதவாது, எந்த விதத்திலும் உதவாது. பல வகையில் அல்லாஹு தஆலா மாற்றி 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 அதற்குரிய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அப்ப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசா, அப்ப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசா, ஆர் யூ திங்க் வி ஹேவ் கிரியேட்டட் யூ ஃபார் ஜோக்கிங் ஆர் பிளே, அபஸ் ஒரு சும்மா விளையாட்டுக்காக வேண்டி அப்படி படைச்சிட்டோம் நினைச்சுக்கிட்டீங்களா? நோக்கம் இருக்கிறது, நீங்கள் எங்கே போக வேண்டும் என்ற அந்த நோக்கம் உங்களுடைய கையில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடையில ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் வந்த பின்னாடி சொன்னார், நாங்க எங்க நாடுகள்ல பலவிதமான நடந்தது, பத்திரிகையில வந்திருந்தது, நாங்க பலவிதமான சயின்டிபிக் ப்ரூஃப்ஸ் அதே மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், டிவி கண்டுபிடிக்கிறோம், போன் கண்டுபிடிக்கிறோம், இன்னும் பலவிதமான பொருட்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சி நாங்கள் கொஞ்ச நாள் பயன்படுத்தி பார்க்குறோம், பயன்பாட்டுக்கு வந்த பின்னாடி இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா சந்தைப்படுத்துறோம், அதை சந்தைப்படுத்துறோம், சந்தைப்படுத்தி உலகத்தினுடைய எல்லா மக்களும் அனுபவிக்கிட்டோம். இன்னைக்கு ஜிமெயில்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி மெயில் இருக்கு, ஒரு காலத்தில் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கூகுள் மேப்புங்கண்ணா மேப். இந்த நாள் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், அவர் சொல்றாரு, எங்கெங்க இருக்கு அந்த மண்டபம், திருச்சிக்குள்ளே எங்க இருக்குன்னு தெரியல, நான் மேப்பை ஷேர் பண்றேன் நீங்க வந்துருக்கேங்கிறாரு. அந்த அளவுக்கு அது வந்து அப்ப சாதாரணமா இங்க வந்து நாங்கள் போட்டோன்னே இடத்த இங்க என்ன நேரப்போ வளைஞ்சு போ திரும்பி போனோன்னா அங்க போய் விட்டுருது. இதெல்லாம் ஒரு காலத்துல அது ரகசியம்னா வந்து இதெல்லாம் வந்துட்டு இராணுவத்துக்கு பயன்படுத்துறதுன்னா இப்படிலாம் சொன்னா. ஆனா இந்த காலத்துல இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொன்னாரு, சாதாரண குப்பை இந்த படைப்புகளை கண்டுபிடித்து விட்டு நாங்கள் சந்தைப்படுத்தி உலகத்தில் அதை அறிமுகப்படுத்தி விடுறோம். ஜெம்ஸை வச்சுக்கிட்டு முத்துகளை வைத்து கொண்டு அவ்வளவையும் மறைச்சு வச்சுக்கிட்டு யார்ட்டையும் சொல்லாம அநீதவான்களாக இருக்கிற உங்களை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க, அப்புறமா வரலாற்றை கேளுங்க, எத்தனை பேருக்கு நீங்க சொன்னீங்கன்னு கேட்டான். மேற்குலகம் வராது, அவர்களுக்கு விளங்காது, அவர்களுக்கு புரியாது எல்லாம் பேசுறிய, நீ எத்தனை பேர்ட்ட சொன்ன? உன் அல்லாஹ்வை பற்றி மறுமையை பற்றி நீ எத்தனை பேர்ட்ட அறிமுகப்படுத்தின? படுத்தாம நீ இருந்துகிட்டு அந்த ஜெம்ஸுகளை மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க, இவங்க எல்லாம் புரிய மாட்டேங்கிறாங்க. நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், எங்கெல்லாம் முஸ்லீம்கள் போனார்களோ தங்களுடைய அடையாளங்களை அவர்கள் எங்கேயும் மாத்தல, தாங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி இருந்தாங்க. அவங்கள பார்த்து உலகமே மாறிச்சு, இன்னைக்கு அந்த நிலைமை மாறி போச்சு. நாம் நாம இல்லை, இன்னைக்கு முஸ்லீம்களை தேடிக்கிட்டு இருக்கான், எங்கடா இருக்கான் அவங்க எல்லாம் இல்லையே, இவரும் சேர்ந்து தேடுறாரு. இப்ப அதான் பெரிய குடும்பம், பாயும் சேர்ந்து முஸ்லீம்களை தேடிக்கிட்டு இருக்காரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஒரு நிலைமைக்கு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், கிதாபுகளில் எழுதப்படும், இந்த உலகத்தில் எந்த சோதனைக்கும் பெருமானார் எந்த வழியை கொண்டு அதற்குரிய வழிகாட்டுதலை நமக்கு செய்தார்களோ அதை விட்டு விட்டு இந்த உலகம் எந்த வழியை தேடினாலும் இவன் நாசத்துல தான் போவான். நாங்க வளர்ந்துட்டோம், எங்களுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு, நாங்க புரிஞ்சுட்டோம், எங்களுக்கு தர்ஜுமா கிடைச்சிருச்சு, நாங்க அப்படிலாம் ஆயிட்டோம், இப்படிலாம் ஆயிட்டோம், நாங்க அப்படி போறோம், இப்படி போறோம் இல்ல. பெருமானார் இந்த வழிக்கு இதுதான் சொல்யூஷன் சொன்னா அந்த இடத்துல போய் முஸ்லீம் நிக்காத வரை அவனுக்குரிய சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. உலக ரீதியாக அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது, அவர்களுக்கு அசிங்கத்தை தவிர வேற எதுவும் கிடைக்காது. என்னைக்காக இருந்தாலும் நமக்குரிய வழிகாட்டுதல் என்பது 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் எது காட்டினாங்களோ இன்னைக்கும் எனக்கு அதுதான் தேவை. அந்த வழிகாட்டுதலை விட்டு இன்னொரு வழிகாட்டுதலை வைத்து இந்த உலகத்தில் கண்ணியத்தை, வெற்றியை, நலவை, சுகத்தை எதையும் தேடலாம் என்று ஒரு முஸ்லீம் நம்பினால் அதை விட மோசமான செய்தி ஒன்றும் இல்லை. அப்ப உண்மையிலே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த தகவலுக்கு என் பெருமானார் என்ன வழிகாட்டினார்கள், இது தேடுறதுதான் ஒரு முஸ்லீமினுடைய அறிவான தேடுதலாக இருக்க முடியும். இன்ஷால்லா அடுத்த வாரத்தில் அந்த 7 உணவுகள்னா என்ன அப்படிங்கிறத பத்தி, 7 படைப்பின் 7 உணவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்ஷால்லா அடுத்த வாரத்தில் பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு இன்ஷால்லா. அதனால எதை கேட்டோமோ அதை புரிந்து கொள்ளுகிற, அதை உள்வாங்குகிற, செயல்படுத்துகிற, சிரியா மக்களுக்காக வேண்டி துவா செய்கிற போது எப்படி துவா செய்ய வேண்டுமோ அந்த ஒழுங்கோடு துவா செய்கிற நல்ல அறிவை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் முழு இஸ்லாமிய சமூகத்திற்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை முழுக்க முழுக்க ஷரியத்தை தனதாக ஆக்குகிற நல்ல மக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிற குருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from tamilislamicmedia.com.